நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையின் தென்பகுதி ஊடகவியலாளர் குழு ஒன்று வடபகுதிக்கு ஊடக அமைச்சர் கயந்தா கருணதிலகவுடன் சென்றுள்ளது குறித்த செய்திகள், மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு குறித்து முதலாளிமார் சம்மேளனம் முன்வைத்துள்ள யோசனைக்கு எழுந்துள்ள எதிர்ப்புகள்,
1000 ரூபாய் 770 ரூபாய் கிடைக்கும் சொல்றாங்க, அது நான் நிரந்தரமான சம்பளமா இருக்காது, மலையத்துக்கு இது ஏமாத்திரம் திரும்பவும் தெரியுது. இப்ப இருக்க விலைவாசி பத்தாயிரம், தோட்டத்தில் ரொம்ப மோசமான நிலைக்கு இப்ப எல்லாம் 3-4 வேலை 2 நாள் வேலைக்கும் தோட்டப்பயிர் கொடுக்குறாங்க.
இலங்கையில் புதிய அரசியல் சாசனம் குறித்த மக்கள் கருத்து அடுத்த சில நாட்களில் அரசிடம் கையளிக்கப்படும் என்று அந்த குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளவை, சாக்லேட் நம்மை மகிழ்ச்சியாக, புத்திசாலித்தனமாக, ஆரோக்கியமாக வைத்திருக்குமா என்பது பற்றி சுவையான தகவல், நேயர் நேரம், நீரிழிவு நோய்க்கு புதிய மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சி குறித்த ஒரு தகவல், உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி குறித்த செய்திகள், இன்ன பிற தகவல்கள் ஆகியவை சேர்க்கலாம் இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன் புனிதசீலன் மற்றும் சார்ஸ் பீட்டர்.
பிரசல்ஸில் கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் பெல்ஜியத்தில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் அரச வழக்கறிஞர்கள் தீவிரவாத கொலை குற்றத்தின் கீழ் சந்தேக நபர் ஒருவர் மீது குற்றம் சாட்டியுள்ளனர்.
The Belgian prosecutors telling us that they have charged a man they're calling Faisal.
பிரசல்ஸில் உள்ள அரச வழக்கறிஞர்கள் அலுவலகத்திற்கு வெளியே வியாழக்கிழமை கைது செய்யப்பட்ட சந்தேக நபரது பெயர் ஃபைசல் சி என மட்டுமே அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவரது வீட்டில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது, ஆனால் ஆயுதங்கள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை. பிரசல்ஸ் விமான நிலையம் மீது தாக்குதல் மேற்கொண்ட இருவருக்கும் அருகில் உள்ளதாக பாதுகாப்பு கேமராவில் பதிவாகியிருந்த நபரை ஃபைசல் சி என பெல்ஜிய ஊடகங்கள் தெரிவித்திருந்ததை அரச வழக்கறிஞர்கள் உறுதிப்படுத்தவில்லை. தீவிரவாத குழுவின் செயற்பாடுகளில் பங்கேற்றிருந்தார் என மத்திய சந்தேக நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
சிரியாவில் அமைந்துள்ள மத்திய கிழக்கின் மிக முக்கிய பழங்கால நகரங்களில் ஒன்றான பல்மேராவில் சிரிய அரச படைகளுக்கும் IS குழுவினருக்கும் இடையில் மிக தீவிரமான சண்டை நடந்து வருகிறது. பல்மேராவின் புதிய நகரை கைப்பற்றுவதற்காக ரஷ்யா வான் தாக்குதல், அரசுக்கு ஆதரவான யுத்தக்குழுக்கள் ஆகியவற்றின் உதவியுடன் சிரிய ராணுவம் பல்வேறு முனைகளில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த பகுதி கடந்த ஆண்டில் IS வசம் வீழ்ந்தது. அந்நகர் மீது இராணுவத்தினர் தாங்கிகள் மற்றும் எந்திர துப்பாக்கிகளை கொண்டு தாக்குதல் நடத்தி வருவதனால் அப்பகுதி புகை மண்டலமாக காட்சியளிப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. பழங்கால இடிபாடுகளுக்கு அருகிலுள்ள மேட்டுப்பகுதியின் மீது இருந்த 13ஆம் நூற்றாண்டு கோட்டையொன்றை சிரியாவின் படையினர் இவ்வார இறுதியில் கைப்பற்றியிருந்தனர்.
ஜப்பானில் அகதி தஞ்சம் நிராகரிக்கப்பட்டவர்களில் பெரும் எண்ணிக்கையிலானோர் அதிகாரிகளின் தீர்மானத்திற்கு எதிராக கடந்த ஆண்டு மேன்முறையீடு செய்துள்ளதாக கியோடோ செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. கடந்த ஆண்டு ஜப்பானில் அகதி தஞ்சம் கோரி விண்ணப்பித்திருந்த 7500க்கும் அதிகமான விண்ணப்பங்களில் 27 பேருக்கு மாத்திரம் அகதி தஞ்சம் வழங்கப்பட்டதாக ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சு கூறியிருப்பதாக அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது. மேலும் 13,000 பேர் அகதி தஞ்சம் கோரி விண்ணப்பித்துவிட்டு முடிவிற்காக காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகதி தஞ்ச கோரிக்கை விண்ணப்பம் பரிசீலிக்கப்படும் நிலையில் அதில் சிலருக்கு வேலை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஏனையோர் தடுப்பு நிலையங்களை விட்டு வெளியே போகக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் உள்ளன. அங்கு நெருக்கடியாக உள்ளதாக சிலர் சாடுகின்றனர்.
ஏமனில் ஒரு வருடத்திற்கு முன்பாக அமைக்கப்பட்ட அரசை நிலைநிறுத்துவதற்காக சவுதி அரேபியா தலைமையில் நடத்தப்பட்டு வரும் தாக்குதலை கண்டித்து தலைநகர் சனாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஊர்வலம் ஒன்றை நடத்தியுள்ளனர். ஏமனின் தலைநகர் சனா தற்போது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மற்றும் முன்னாள் அதிபர் அலி அப்துல்லா சலேவின் ஆதரவாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. சலேவின் கட்சியே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்தது. சஃபின் சதுகத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் சலேயும் கலந்து கொண்டார். ஏமன் முழுவதும் தற்போது நடந்து வரும் யுத்தத்தில் கடந்த ஆண்டில் 6,300 பேர் வரை இறந்திருப்பதாக ஐநா தெரிவித்திருக்கிறது.
இந்தோனேஷியா நடத்தும் கூட்டு பாதுகாப்பு ஒத்திகையில் பங்கேற்பதற்காக சீன கப்பல்கள் புறப்பட்டுள்ளதாக பீஜிங்கில் உள்ள சீன பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தென்சீன கடலில் சர்ச்சைக்குரிய ஒரு பகுதி குறித்து ஒரு வாரத்திற்கு முன்பாக சர்ச்சை வெடித்த நிலையிலும் இந்த கூட்டு ஒத்திகை நடைபெறுகிறது.
அமெரிக்காவுக்கு எதிராக இணைய தாக்குதலை நடத்த இணைய தாக்குதல்காரர்களுக்கு அனுசரணை வழங்கியதாக ஈரான் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டை அந்நாடு மறுத்துள்ளது. ஈரானியர்கள் 7 பேருக்கு எதிராக நியூயார்க் நீதிமன்றம் ஒன்று ஹேக்கிங் எனப்படும் இணைய தாக்குதல் குற்றச்சாட்டை முன்வைத்ததன் பின்னணியில் ஈரானின் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. சரியான ஆவண ஆதாரங்கள் சமர்ப்பிக்காமல் மற்றைய நாடுகளின் பிரஜைகள் மீது அமெரிக்கா குற்றஞ்சாட்ட முடியாது என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் புதிய அரசியல் சாசனம் எழுதும் நடவடிக்கைகள் தொடங்கியுள்ள நிலையில் மக்களிடம் கருத்துக்களை கேட்கும் நடவடிக்கைகள் எதிர்வரும் வியாழக்கிழமை நிறைவடைய உள்ளது. இதுவரை ஆயிரக்கணக்கானவர்கள் தமது கருத்துக்களை அந்த அரச குழுவினருடன் பதிவு செய்துள்ளார்கள் என்று கூறுகின்றார் கொழும்பில் உள்ள பிபிசியின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
புதிதாக உருவாக்கப்படவுள்ள அரசியல் யாப்பு தொடர்பாக இதுவரை 5000 மேற்பட்ட மக்கள் கருத்துகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் கருத்துக்களை ஆராயும் விசேட குழு தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டுள்ள இந்த விசேட குழுவின் தலைவர் வழக்கறிஞர் லால் விஜயநாயக் இதனை தெரிவித்தார். நாடு பூராவும் சென்று மக்களின் கருத்துக்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்த லால் விஜயநாயக்க, தற்போது அரசியல் தலைவர்கள் மதகுருமார்கள் உட்பட சிவில் அமைப்புகளின் கருத்துக்களை பெற்றுக்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இதன்படி புதிய அரசியல் யாப்பு சம்பந்தமாக ஜனாதிபதி, பிரதமர், எதிர்கட்சி தலைவர் ஆகியோரின் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த வழக்கறிஞர் லால் விஜயநாயக்க, 2 முதலமைச்சர்களின் கருத்துக்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதுவரை புதிய அரசியல் யாப்பு சம்பந்தமாக 5000 மேற்பட்ட மக்கள் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த வழக்கறிஞர் லால் விஜயநாயக்க, மக்கள் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் எதிர்வரும் 31 தேதியுடன் முடிவுக்கு வரவுள்ளதாக தெரிவித்தார். அதன் பின்னர் புதிய அரசியல் யாப்பு எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் என்பது குறித்து மக்கள் கருத்துக்கள் அடங்கிய இறுதி அறிக்கை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இறுதிக்குள் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்தார். புதிய அரசியல் யாப்பு சம்பந்தமாக பேசும்போது நிறைவேற்று அதிகாரங்கள் கொண்ட ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட வேண்டுமென்ற கருத்துக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகின்றது. இது சம்பந்தமாக மக்கள் தெரிவித்துள்ள கருத்துக்கள் குறித்து கேட்டபோது இது சம்பந்தமாக மக்கள் பல கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். சிலர் ஜனாதிபதி முறை ஒழிக்கப்படக்கூடாதென்று கருத்துக்களை கூறியதாக தெரிவித்த வழக்கறிஞர் விஜயநாயக்க, இன்னும் சிலர் ஜனாதிபதி பதவியின் அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டு அதனை நாடாளுமன்றத்துக்கு வழங்கப்பட வேண்டுமென்ற கருத்தை முன்வைத்துள்ளதாக தெரிவித்தார். ஜனாதிபதி முறை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டுமென்ற வேண்டுகோளையும் மக்கள் முன்வைத்துள்ளதாக தெரிவித்த வழக்கறிஞர் விஜயநாயக்க, இந்த விடயம் குறித்து மக்கள் வித்தியாசமான கருத்துக்களை கூறியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். இலங்கையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கின் ஒரு நடவடிக்கையாக என்று அரசு கூறும் செயல்பாட்டின் ஒரு பகுதியாக தென் இலங்கையில் உள்ள சில செய்தியாளர்களை ஊடக அமைச்சர் வடமாகாணத்திற்கு இன்று அழைத்து சென்றுள்ளார். அரசின் இந்த செயல்பாடு விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றது. ஊடகவியலாளர்களை வடபகுதிக்கு அழைத்துச் செல்வதன் மூலம் நாட்டில் நல்லிணக்கம் ஏற்பட்டு விடுமா எனும் கேள்விகள் எழுந்துள்ளன. அரசின் இந்த செயல்பாடு விமர்சனங்கள் குறித்து அந்த குழுவினரை வவுனியாவில் சந்தித்தார் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். அவரது செய்திக்குறிப்பு.
வட இலங்கையைச் சேர்ந்த ஊடகவியலாளர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் அவருடைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தின் போது வவுனியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய ஊடகத்துறை அமைச்சர் கயந்த கருணாதிலக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். முதற் தடவையாக வடபகுதிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் கயந்த கருணாதிலக அவர்கள் யாழ்தேவி ரயில் மூலமாக யாழ்ப்பாணத்திற்கு செல்லும் வழியில் வவுனியா ரயில் நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். வடபகுதி ஊடகவியலாளர்களின் நலன்கள் குறித்து அறிவதற்காக வடமாகாணத்திற்கு அமைச்சர் மேற்கொண்டுள்ள விஜயம் குறித்து வவுனியா, மென்னார் போன்ற வடமாகாண மாவட்ட ஊடகவியலாளர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. வடக்கு என்று குறிப்பிடும் பொழுது அது யாழ்ப்பாணத்தை மட்டும் குறிப்பிடுவதாக கருதக்கூடாது என்று வவுனியா மாவட்ட செய்தியாளர்கள் ஊடகத்துறை அமைச்சரிடம் சுட்டிக்காட்டினார்கள். இதற்கு பதிலளித்த அமைச்சர் கருணாதிலக அவர்கள் இந்த விஜயத்தை தமது அமைச்சர் ஏற்பாடு செய்யவில்லை என்றும் வவுனியா மாவட்டத்திற்கு விரைவில் விஜயம் செய்து அங்குள்ள ஊடகவியலாளர்களின் பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்தப்படும் என்று உறுதியளித்தார். இதனையடுத்து யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தின் நோக்கம் என்ன என அமைச்சர் கயந்த கருணாதிலக அவர்களிடம்
கேட்டேன்.
நல்லிணக்கத்தை உருவாக்கும் முக்கிய நோக்கத்துடனேயே நாங்கள் யாழ்ப்பாணத்திற்கு செல்கின்றோம். அங்கு நாங்கள் ஊடகவியலாளர்களை சந்திக்க உள்ளோம். அவருடைய குறைகள் தேவைகள் குறித்து கேட்டறிந்து அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிந்த அளவில் தீர்வு காண்பதே எமது நோக்கமாகும். அத்துடன் நாங்கள் அங்குள்ள அரசியல் தலைவர்கள் ஊர் முக்கியஸ்தர்களையும் சந்தித்து பேச்சுக்கள் நடத்த உள்ளோம். யுத்தத்தினால் பாதிப்புக்கு உள்ளாகிய ஊடகவியலாளர்களின் குடும்பத்தினருக்கென அமைக்கப்பட்டுள்ள 3 வீடுகளை கையளிக்கும் வைபவத்திலும் நாங்கள் கலந்து கொள்ள உள்ளோம் என்றார் அமைச்சர் கயந்த கருணாதிலக அவர்கள். தென்பகுதியிலிருந்து ஊடகவியலாளர்கள் குழு ஒன்றை அழைத்துச் செல்வதன் மூலம் நல்லிணக்கத்தை உருவாக்க முடியும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா என கேட்டதற்கு,
අපි ඔක්කොම පුළුවන් කියලා හිතාගෙන නෙමෙයි මේ යන්නේ. නිකන් උත්සාහයක් කරනවා. ඉතින් අපි මේ සංහිඳියාව ගොඩ නගන්න මාධ්‍යවේදීන් මුණ ගැහිලා එහෙට ගිහිල්ලා ඊට පස්සේ වවුනියාවට එන්න තියෙනවා
කරා. எல்லா விடயங்களும் நடந்து முடிந்து விடும் என்று நினைத்துக்கொண்டு நாங்கள் செல்லவில்லை. நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாகவே நாங்கள் இந்த விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். வவுனியா உள்ளிட்ட வேறு மாவட்டங்களுக்கும் நாங்கள் சென்று ஊடகவியலாளர்களை சந்திக்க இருக்கின்றோம். முதல் முயற்சியாகவே நாங்கள் யாழ்ப்பாணத்திற்கு செல்கின்றோம் என்றார் அமைச்சர் கயந்த கருணாதிலக அவர்கள். ஊடகத்துறை அமைச்சரின் யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தை தொண்டு நிறுவனம் ஒன்றே ஒழுங்கு செய்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். மலையக பெருந்தோட்டத் துறையினருக்கான ஊதிய உயர்வு சுமார் 2 காலமாக இழுத்துக்கொண்டே போகிறது. அடுத்த ஊதிய உயர்வு குறித்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டிய காலகட்டத்தில் இவர்கள் ஊதிய உயர்வுக்கு தீனு இன்னமும் காணப்படவில்லை. அதாவது கடந்த 2 முன்னர் கிடைத்திருக்க வேண்டிய ஊதிய உயர்வு இன்னும் கிடைக்காத நிலையில் அடுத்த ஊதிய உயர்வுக்கான காலகட்டம் வந்துவிட்டது என்று தொழிலாளர்களும் தொழிற்சங்க தலைவர்களும் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இப்பொழுது இவர்களுக்கான ஊதிய உயர்வு குறித்து முதலாளிமார் சம்மேளனம் கூறியுள்ள முடிவை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இது ஏற்புடையது அல்ல என்னும் கருத்துக்களும் இப்பொழுது வந்துள்ளன. கூடுதல் தகவல்களுடன் நமது செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் மலையக தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை ₹770 அதிகரிக்க தோட்ட நிர்வாகங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் நவீன் திசநாயக்கா நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ₹1000 சம்பள அதிகரிப்பு கோரும் தொழிலாளர்களுக்கு இது ஏற்புடையது அல்ல என தொழிலாளர்களினாலும் தொழிற்சங்கங்களினாலும் கூறப்படுகின்றது. தற்போது வழங்கப்படும் சம்பளத்துடன் ஒப்பிடும்போது நாளொன்றுக்கு ₹150 மட்டுமே அதிகரிக்கப்படுவதாக தொழிலாளர்களினால் சுட்டிக்காட்டப்படுகின்றது.
ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்காங்க சார். சம்பள பிரச்சனையில ஆளுங்க வந்து வெறுப்பான ஒரு நிலையில இருக்காங்க. யாருமே வேணாங்கிற நிலையில இருக்காங்க சார். ₹150 இதுக்கு ஏற்கனவே பேசப்பட்டது தானே சார். இந்த ₹770 அது வேணாம்னு சொல்லி சார் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க சார். அதே திரும்ப குறைந்து மக்கள் மத்தியில் அதே மக்களுக்கு புரிஞ்சு விட்டா நியாயம் இல்லாத விஷயம். நாங்கள் வந்து அடிப்படை சம்பளம் இப்போதைக்கு தற்சமயமா ₹600 ஒரு ₹800 சம்பளம் ₹850 சார் எங்களுக்கு கிடைக்கணும் சார். மொத்தமா ₹1000 சாத்தி கூடலாடி ₹850 கிடைச்சா இப்போதைக்கு சமாளிக்கக்கூடியதா இருக்கும் சார்.
இந்த சம்பள அதிகரிப்பு பற்றி தொழிற்சங்கங்கள் எதுவும் இதுவரை அறிந்திருக்கவில்லை என்று பிரதான தொழிற்சங்கமான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கூறுகின்றது. ₹1000 சம்பள அதிகரிப்பு கோரிக்கையில் தாங்கள் உறுதியுடன் இருப்பதாக கூறுகின்றார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உப தலைவர்களில் ஒருவரான கணபதி கனகராஜ்.
நாங்க கூட்டு ஒப்பந்தத்துல கை காத்துற தொழிற்சங்கன்ற அடிப்படையில கம்பெனியோட ஒரு உறவு பயணப்படுது. கம்பெனிக்காரங்களோட நாங்க பேச்சுவார்த்தை நடத்தின நேரம் அவங்க அந்த குறிப்பிட்ட தொகைக்கு வந்துட்டாங்களாங்கிற விஷயத்த நவீன் திசாநாயகம் தெரியுது. ஆனா கம்பெனிகளை பொறுத்தவரையில அவங்க இதுவரைக்கும் அந்த நிலைப்பாட்டுக்கு வரலங்கிற அபிப்பிராயம் தான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ₹1000 சம்பளங்கிறது இலங்கையை பொறுத்தவரையில ஒரு பெரிய சம்பளமே கிடையாது. ஒரு தோட்ட தொழிலாளிக்கு ₹1000 சம்பளம் ஆக குறைந்தபட்ச கூலி தான். ஆனா தோட்ட கம்பெனிகள் வந்து தங்களுடைய வருமானம் போதாது இல்ல தேயிலை விலை வீழ்ச்சி காரணமாகத்தான் இதை கொடுக்க முடியாம இருக்கிறமே என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஆனா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொறுத்தவரையில ₹1000 தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை வாங்கி கொடுக்குற நிலைப்பாட்டில தான் இன்னும் தொடர்ந்து இருக்கு. ஏன்னு சொன்னா ₹1000 சம்பளம்ன்றது வந்து ஆக குறைந்த கூலி தானே தவிர அது உச்ச அளவு சம்பளமா ஏற்றுக்கூடிய நிலை இல்ல. அதனால ₹1000 சம்பளத்தை விட்டு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வரல. ஆனா பேரம் பேசுகிற வருமாக இருந்தா சில விட்டு சுப்புகளை செய்யறதுக்கு தயாரா இருக்கும். ஆனா அந்த அளவு குறையறதுக்கு நாங்க தயார் இல்ல
என்றார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உப தலைவர்களில் ஒருவரான கணபதி கனகராஜ். மலையக தேயிலை தோட்ட தொழிலாளர்களை பொறுத்தவரை கடந்த 1 காலமாக சம்பள உயர்வு கோரி போராடுகின்றார்கள். பல்வேறு தரப்பினரால் அவர்களுக்கு வாக்குறுதிகள் வழங்கப்பட்டுள்ளன. ஆனால் இதுவரை சம்பள உயர்வு அவர்களுக்கு கிட்டவில்லை.
சம்பளம் கூட்டி தரங்கிறீங்க, சம்பளம் கூட்டி கொடுத்த பாடே இல்லைங்க. எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா வேலை, அரிசி வேலை, எல்லா பிள்ளைங்களுக்கு அந்த சீனி ஏங்கர் மாவு எல்லாம் கூட்டுறீங்க. நாங்கள் என்ன செய்யறதுங்க? பிள்ளைங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறதா, பிள்ளைங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுக்கறதா, நாங்கள் என்னென்ன செலவுங்க பார்க்கறது?
அவர்களின் வாழ்வாதார போராட்டமும் தொடர்கின்றது.
நமது செய்தியாளர் உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து உடல் நலன் குறித்த ஓரிரு செய்திகளை பார்ப்போம். முதல் வகை சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் உடலில் இயற்கையாக உள்ள இன்சுலின் சுரப்பை பாதுகாக்கும் வகையிலான சிகிச்சை முறை ஒன்றை ஆய்வாளர்கள் இப்பொழுது பரிசோதித்து வருகின்றார்கள். இது வெற்றியளித்தால் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெரும் நன்மை தரும் எனும் நம்பிக்கையை வெளியிட்டுள்ளார்கள். இதுகுறித்து பிபிசியின் ஃபெர்கஸ் வால்ஷின் செய்திக்குறிப்பு. தமிழில் பிரதீபன், புனிதசீலன்.
முதல் ரக நீரிழிவு நோயாளர்கள் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை தொடர்ந்து கண்காணிப்பது மிகவும் அவசியமானதாகும். ஆரோக்கியமாக இருப்பதற்கு எவ்வளவு இன்சுலின் தேவை என்பதை கணக்கிடுவதற்கு இந்த விவரம் அவசியம். முதல் ரக நீரிழிவு நோய் மேலும் வளர்ந்து கொண்டே செல்வதை தடுப்பதை நோக்காக கொண்டு நோய் எதிர்ப்பு சிகிச்சை முறைமையொன்று லண்டனில் பரிசோதிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவமனையில் உயர் வேதியியல் ஆய்வு மையத்தில் குறித்த நோய் எதிர்ப்புக்கான பரிசோதனையில் 24 பேர் பங்கேற்றுள்ளனர். இந்த பரிசோதனையில் பங்கேற்றவர்களுக்கு அடுத்த சில மாதங்களில் 6 ஊசிகள் ஏற்றப்பட உள்ளன. அதில் முதலாவது ஊசி ஏற்றப்பட்ட பின்னர் இது குறித்து கருத்து தெரிவித்த குறித்த பரிசோதனையில் பங்கேற்கும் நட்டாலி
என்ற
என் சர்க்கரை நோயை இது கட்டுப்படுத்தி முற்றாமல் தடுக்கும் என்று நம்புகிறேன்
என்று தெரிவித்தார் நட்டாலி. மனித உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு செல்கள் கணையத்தில் உள்ள பீட்டா செல்களை தவறுதலாக தாக்கும் போது அவை இன்சுலின் சுரப்பதை நிறுத்திவிடுகின்றன. இதனால் இரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த தேவையான இன்சுலின் உடலுக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலேயே முதலாவது ரக சர்க்கரை நோய் உருவாகிறது. இந்த பரிசோதனை ஊசிகள் மூலம் செலுத்தப்படும் புரதக்கூறுகள் நோய் எதிர்ப்பு செல்களை கணையத்தின் பீட்டா செல்களை தாக்கி அழிக்காமல் தடுத்து பாதுகாக்கின்றன. இந்த பரிசோதனை வெற்றி பெற்றால் முதல் ரக சர்க்கரை நோயாளர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை இது தரும் என்கிறார்கள் இதை மேற்கொள்ளும் நோய் தடுப்பு
நிபுணர்கள்.
ஆரம்பத்திலேயே இந்த சிகிச்சையை கொடுக்க துவங்கினால் பாதிக்கப்பட்டவர்களின் கணையத்தில் எஞ்சியிருக்கும் பீட்டா செல்கள் பாதுகாக்க முடியும். அதன் மூலம் உடலின் இயல்பான இன்சுலின் சுரப்பு நீடிக்கும். இரத்த சர்க்கரையின் அளவும் கட்டுக்குள் இருக்கும். நீரிழிவு நோய் முற்றுவதால் உண்டாகும் சிக்கல்களும் குறையும்.
The aim is to reset the immune system so that it doesn't attack the body.
சர்க்கரை நோய் முற்றுவதால் சிறுநீரகம், கண்கள் மற்றும் இதய நோய்கள் உருவாவதை இந்த நோய் எதிர்ப்பு சிகிச்சை மூலம் குறைக்க முடியுமா என்பது தெரிய இன்னும் காலம் பிடிக்கும் என்கின்றனர். ஆனால் அப்படி செய்ய முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டால் சிறு குழந்தைகளுக்கு இந்த சிகிச்சை அளிப்பதன் மூலம் அவர்களுக்கு நீரிழிவு நோயே வராமல் தடுக்க வழிபிறக்கலாம்.
பிபிசியின் ஃபெர்கஸ் வால்ஷின் செய்திக்குறிப்பு. தமிழில் பிரதீபன், புனிதசீலன். சாக்லேட் என்று சொன்னாலே நாவில் நீர் ஊறுவது இயல்பான ஒன்று. ஆனால் பல ஆண்டுகளாகவே சாக்லேட்டின் சாதக பாதகங்கள் குறித்த பல ஆய்வுகளும் அதன் முடிவுகளும் வெளியாகி உள்ளன. அவ்வகையில் அண்மையில் இங்கிலாந்திலும் ஒரு ஆய்வு நடைபெற்றுள்ளது. அதன் முடிவும் இப்பொழுது வெளியாகியுள்ளது. இதுகுறித்த விரிவான கட்டுரை ஒன்றை பிபிசியின் இணையதளம் வெளியிட்டுள்ளது. அந்த கட்டுரையை தமிழில் தருகின்றார் சார்ல்ஸ் பீட்டர்.
உலகத்தில் சாக்லேட்டை விரும்பாதவர்கள் என்று எவரும் இருக்கிறார்களா? தேடி கண்டுபிடிப்பது கஷ்டம்தான். ஏனென்றால் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரையும் சுவையால் தன்வசப்படுத்திக் கொள்ளும் சாக்லேட் காதலர்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்த கொடுக்கும் அன்பின் வெளிப்பாடாகவும் சிறார்களை தம் வசப்படுத்திக் கொள்ள பெரியோர் பயன்படுத்தும் ஒரு உபாயமாகவும் இருக்கிறது. சாக்லேட் உடலுக்கு கெடுதியானது. அதை சாப்பிடுவதன் மூலம் உடல் எடை அதிகரிப்பு, பட்சத்தை, சர்க்கரை நோய் உட்பட பல உபாதைகள் வந்து சேரும் என்று பலரும் கூறுகிறார்கள். ஆனால் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளோ இதற்கு மாறான தகவல்களை வெளியிட்டுள்ளன. ஐரோப்பிய நாடுகளில் பிரிட்டன் மக்களே அதிகமாக சாக்லேட்டை சாப்பிடுகிறார்கள் என ஆய்வொன்று தெரிவிக்கிறது. பிரிட்டனில் இருக்கும் 6 பேரில் ஒருவர் சாக்லேட் சாப்பிடுவது வளமை என்றும் அந்த ஆய்வு கூறுகிறது. இதை ஒரு இலகுவான உணவாகவும் அனைவரும் பார்க்கின்றனர். டார்க் சாக்லேட் என்று அழைக்கப்படும் சாக்லேட்டை சாப்பிடுவதனால் இரத்த அழுத்தம் கட்டுப்படுவதாக ஊட்டச்சத்து நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அது இதயம் சீராக இயங்க சிறந்தது என்பதும் அவர்களது கருத்தாக இருக்கிறது. தான் அதிகமாக சாக்லேட் சாப்பிடும் செயல்படுவதே தனது வெற்றிக்கு அடிப்படையாக அமைந்ததாக இயற்பியலுக்கான 2001 நோபல் பரிசு வென்ற எரிக் கர்னல் ராய்ட்டர்ஸ் செய்தி சேவையிடம் கூறியுள்ளார். மில்க் சாக்லேட் என்று அழைக்கப்படும் முழு ஆடை பால் கொண்ட சாக்லேட் அவசியமற்றது என்று கூறும் அவர், டார்க் சாக்லேட் உடலுக்கு சிறந்தது என்பதை தான் நம்புவதாகவும் கூறுகிறார். சாக்லேட் தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் கொக்கோவில் ஆன்டிஆக்சிடென்ட் எனும் உயிர் வழியேற்ற எதிர்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமையினால் அது உடல் சுகாதாரத்திற்கும் மூளைக்கும் சிறந்தது என கூறப்படுகிறது. ஆனால் அதனை அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதன் மூலம் உடலில் சர்க்கரை மற்றும் கலோரி அதிகரித்து உடலுக்கு கேடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சரி, சாக்லேட்டுகளால் உங்கள் மூளைக்கு புத்துணர்வு கொடுக்க முடியுமா? வாரத்தில் ஒருமுறையேனும் சாக்லேட் சாப்பிடுவதனால் ஞாபக சக்தி மற்றும் கற்றல் ஆற்றல் மேம்படுவதாக சமீபத்தில் சுமார் 1000 பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. சாக்லேட்டில் காணப்படும் ஒரு வகையான ரசாயனம் 50 to 59 வரையிலான வயதில் வரும் இயற்கையான ஞாபக மறதியை குறைக்கும் எனவும் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. அதிக அளவில் சாக்லேட்டை சாப்பிடுவது சிலவேளை பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் என ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆனாலும் சாக்லேட் சாப்பிடுவது புற்றுநோய் மற்றும் மன அழுத்த அபாயங்களை குறைக்கும் வல்லமை கொண்டது எனவும் சிலர் வாதிடுகின்றனர். நீங்கள் சுகாதாரமான உடல் எடையை கொண்டவராக இருந்தால் சாக்லேட்டை அச்சமின்றி சாப்பிடலாம் என சுயேட்சை நிபுணரான டாக்டர் டிம் சிகோ கூறுகிறார். அது இதயத்துடன் தொடர்புடைய நோயை கட்டுப்படுத்தும் என்றும் அவர் கூறுகிறார். ஆனால் அதிக உடல் எடை கொண்டவர்கள் அதிக அளவில் சாக்லேட்டை சாப்பிடுவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்றும் டாக்டர் டிம் எச்சரித்துள்ளார்.
சுவையான அந்த கட்டுரையை தமிழில் தந்தவர் சார்ல்ஸ் பீட்டர். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம், பங்கேற்பு எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் சங்கீதா ராஜன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேயர்கள் பலரும் தொடர்ந்தும் பிபிசி தமிழோசையின் வானொலி ஒலிபரப்பு நேரம் குறைக்கப்பட்டிருப்பதற்கு வருத்தங்களையும் கண்டனங்களையும் ஆதங்கங்களையும் வெளியிட்டு வருகிறீர்கள். உங்களுடைய உணர்வுகள் எல்லாம் எங்களுக்கு புரிகிறது. என்ன மணிவண்ணன், நேயர்களுடைய இந்த கவலைகள் கரிசனைகள் குறித்து உங்களுடைய பதில் என்ன?
நேயர்களின் கவலைகளையும் உணர்வுகளையும் எம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வானொலி ஒலிபரப்பு நேரக்குறைப்பு என்பது நம்முடைய சேவையை வானொலி மூலம் மட்டுமே கேட்டு பயனடைந்து வந்த நேயர்களுக்கு வருத்தம் தருவதாகத்தான் இருக்கும். ஆனால் தற்போதைய இந்த நேரக்குறைப்பு என்பது இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கும் காலச்சூழலில் தொழில்நுட்ப மாற்றங்கள், ஊடக வெளியில் ஏற்படுத்தியிருக்கும் மாற்றங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு நாம் செயல்பட வேண்டிய நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. சிற்றலை வானொலியை கேட்கும் நேயர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவது ஒரு பக்கம். மறுபக்கம் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலமாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் செய்திகளை பெறும் நேயர்களின் எண்ணிக்கை பெருகி வருவது ஆகிய இந்த மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டுதான் எந்த ஒரு ஊடகமும் தனது எதிர்கால பாதையை சமைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதை நேயர்கள் ஒப்புக்கொள்வார்கள். எனவே பிபிசி தமிழோசை தன்னுடைய 75 சேவையில் வானொலி மூலம் மட்டுமே வழங்கி வந்த செய்தி சேவை தற்பொழுது இணையம், தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்கள் என நவீன தளங்களிலும் இடம்பெற வேண்டுமென்றால் இதற்கான நிதி ஆதாரங்களை தற்பொழுது நிலவும் சிக்கலான பொருளாதார சூழலில் பகிர்ந்து முறையாக வழங்குவதே ஒரே வழி என்ற நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முடிவு அனைத்து வானொலி நேயர்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்காது என்றாலும் அவர்களும் மாறிவரும் தொழில்நுட்ப சூழலை உணர்ந்து புதிய நவீன செய்தி சேவை தளங்களுக்கு பழகி எமக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பார்கள். பிபிசி தமிழோசை தொடர்ந்து உங்கள் ஆதரவோடு மென்மேலும் வளரும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. நன்றி.
நன்றி மணிவண்ணன். சங்கீதா, அடுத்து நேயர்களிடமிருந்து வந்திருக்கும் கடிதங்கள் சிலவற்றை பார்க்கலாமே.
விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிகவை தங்கள் அணிக்கு இழுக்க திமுக 500 crore பேரம் பேசியதாக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கூறியிருப்பது குறித்து கருணாநிதி நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் என்ற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள பிரேம்சன் என்னும் நேயர், தவளை தன் வாயால் கெடும், வைகோவிற்கு இந்த சுய விளம்பரம் தேவையில்லை என்கிறார்.
லண்டன் அருகே ஐரோப்பாவின் மிகப்பெரும் மிதக்கும் கதிரொளி மின் உற்பத்தி நிலையம் செயற்பட துவங்கியிருக்கிறது என்கிற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் ஜமால்ஸ் ஜமால்ஸ் என்னும் நேயர், மேல்நாட்டுக்காரர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள இதுபோன்ற ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன, இந்தியாவை வல்லரசாக்குவோம் என்கிற கனவு கோஷத்தை குப்பையில் போடுங்கள் என்று எழுதியிருக்கிறார்.
தேமுதிக தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் சேர்ந்தது என்று செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள ஜெகன் திருப்பதி என்னும் நேயர், கொள்கை இல்லாமல் அரசியலில் தள்ளாடுபவருடன் கொள்கை, கோட்பாடு, மார்க்சிஸ்ட், லெனின், பெரியார், அம்பேத்கர் என்று பேசித்திருந்தார்கள். ஆக இவர்களின் கொள்கை எல்லாமே வெத்துவேஷம், பொய்ப்புழுகுகள், பதவிக்காக யார் காலிலும் விழுவார்கள், என்ன வேண்டுமானாலும் பண்ணுவார்கள். விஜயகாந்த் தமிழக முதல்வராம். ஐயோ பாவம் தமிழகம், தமிழக மக்கள். சிந்தித்து செயல்பட்டால் பிழைத்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது, இல்லையேல் கடந்த 50 வருட அதே கதிதான் என்கிறார்.
இதே செய்தி குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் வசந்த் மோகன் என்னும் நேயர், பாவம், பழம் நழுவி இப்பொழுதுதான் உண்மையான விஷப்பாலில் வீழ்ந்திருக்கிறது என்று எழுதியிருக்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள எட்வின் ஜாக்சன் என்னும் நேயர், விஜயகாந்த் தனித்து போட்டி என்ற நிலையை எடுத்த பின் தன் கட்சிக்காரர்களின் எதிர்ப்பை சமாளிக்கவே இந்த அவசர முடிவை எடுத்திருக்கிறார். ஆனால் தனித்து போட்டியிட்டால் விஜயகாந்திற்கு என்ன நிலையோ அதே நிலைதான் இப்போதைய கூட்டணியிலும் என்கிறார்.
இதே செய்தி குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் ஜெகன் செல்லம் என்னும் நேயர், தமிழக அரசியலில் இத்தகைய கூட்டணி அமைந்ததே முதல் வெற்றிதான். மாற்றம் வேண்டுவோரின் முதல் தேர்வாக இந்த கூட்டணியே இருக்கும் என்று எழுதியிருக்கிறார்.
தென்கிழக்கு பிரேசிலில் தனது வீட்டு அருகே கடற்கரையோரம் பெட்ரோலில் நனைந்த பெங்குவின் கரையொதுங்கிய போது அதை காப்பாற்றியவரை பார்க்க அந்த பெங்குவின் வந்து போகிறது என்ற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள பரம்ராஜன் பரமேஸ்வரன் என்னும் நேயர், ஆறு அறிவு மனிதனை ஐந்து அறிவு பறவை பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்து தங்கி போவது எமது அறிவு சம்பந்தப்பட்ட நிலைப்பாட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பூகம்பம், சுனாமி போன்றவற்றையும் முன்கூட்டியே அறியும் திறனும் அவர்களிடமே உள்ளது. மேலும் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களில் எத்தனை பேர் தாய் தந்தையரை வருடம் ஒருமுறை சென்று பார்த்து வருகிறீர்கள் என்று எழுதியிருக்கிறார்.
அடுத்த தமிழக முதல்வரை தேர்வு செய்வதற்கான சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு குறித்து கடிதம் எழுதியிருக்கும் எஸ் குமார் என்னும் நேயர், முல்லை பெரியாருக்கு கடிதம் எழுதினார்கள், ஈழ படுகொலைக்கு கடிதம் எழுதினார்கள், மீனவர் படுகொலைக்கும் கடிதம் எழுதினார்கள், காவிரி நதிநீருக்காக கடிதம் எழுதினார்கள், மீத்தேன் எரிக்காற்றுக்கு எழுதினார்கள், கெயில் எரிவாயுக்காக எழுதினார்கள், நியூட்ரினோ ஆய்வகத்திற்கு எழுதினார்கள், ஏழு பேர் தூக்குக்கு எழுதினார்கள், மண்ணெண்ணெய் பங்கீட்டுக்கு எழுதினார்கள், ஜல்லிக்கட்டுக்கும் எழுதினார்கள், எழுதினார்கள், எழுதுகிறார்கள், எழுதவும் செய்வார்கள், அரசு அலுவலகம் முன்னால் உட்கார்ந்திருக்கும் மனு எழுதி கொடுக்கும் ஆட்கள் போல, 25 ஆண்டுகளாக புதுதில்லிக்கு தொடர்ந்து கடிதம் எழுதி கொண்டிருப்பவர்கள்தான் தமிழக முதல்வர்கள். இப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு எதற்காக இவ்வளவு தூரம் நாம் மெனக்கட வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
ஒவ்வொரு வருடமும் தந்தங்களுக்காக சட்டவிரோத வேட்டைக்காரர்களால் 40,000 யானைகள் கொல்லப்படுகின்றன என்ற செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள ராவணா சூரன் என்னும் நேயர், மனிதர்களின் பேராசை பிடித்த ஆடம்பர வாழ்க்கைக்காக இயற்கையையும் இயற்கை வாழ் உயிர்களையும் அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது எதிர்கால தலைமுறை குழந்தைகளுக்கும் நம்மை பாதுகாக்கும் இயற்கைக்கும் மனிதர்கள் செய்யும் மிகப்பெரும் துரோகம் என்று எழுதியிருக்கிறார்.
உடுமலைப்பேட்டை தலித் இளைஞர் படுகொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் குறித்த செய்தி குறித்து கருத்து எழுதியிருக்கும் சிவகுமார் என்னும் நேயர், ஜாதி வெறி பிடித்து அலையும் மானிடர்களை திருத்த முடியாது. மனிதனின் பிறப்பிடம் விலங்குகள் தானே. அதை மீண்டும் மீண்டும் இவர்களைப் போன்றவர்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள கார்த்திக் என்னும் நேயர், கண்டிப்பாக தலித் இளைஞருக்கு நீதி கிடைக்காது. இந்த செய்தி வெறுமனே பத்திரிகை அளவில் நின்றுவிடும் என்று எழுதியிருக்கிறார்.
தமிழகத்தில் திருமங்கலம் அருகே அகதிகள் முகாம் ஒன்றில் அதிகாரி ஒருவரின் நடவடிக்கையால் மனமுடைந்த இலங்கை அகதி ஒருவர் மின்கோபுரத்தில் ஏறி தற்கொலை செய்து கொண்ட செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கும் கலிபோர்னியா நேயர் வி டி ரவிச்சந்திரன், இது வருந்தத்தக்க ஒன்று, வெட்கப்பட வேண்டிய செயல். நம் வலிமை யாரிடம் செல்லுமோ அவர்களிடம்தான் காட்ட வேண்டும். பணிவு தெரியாத ஒருவர் அரசு பதவியில் இருந்து என்ன பயன்? இலங்கை அகதிகள் இந்திய அரசிடம் சாதகமான மனமாற்றத்தை எதிர்பார்த்தால் அதைவிட முட்டாள்தனம் வேறொன்றில்லை. இந்தியாவில் தமிழகத்தில் சந்தர்ப்பவாத அரசியல் நகர்வுக்கு மட்டுமே இலங்கை பிரச்சினை பயன்படுத்தப்படுகிறது. இந்திய அரசோ மதில்மேல் பூனையாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். நேரமாகிவிட்டது சங்கீதா. இத்துடன் இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேர் நேரம் கேட்டீர்கள். அடுத்ததாக இந்தியாவில் நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் குறித்த செய்திகளை பார்ப்போம். தற்பொழுது நிலை என்னவென்றால், இலங்கை இந்த போட்டியிலிருந்து வெளியேறும் சூழலை நோக்கி சென்று கொண்டிருப்பது போல தோன்றுகின்றது. இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான போட்டி தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. இந்த போட்டியில் முதலில் ஆடிய இங்கிலாந்து அணி சிறப்பாக ஆடி 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 171 ஓட்டங்களை எடுத்தார்கள். அந்த அணியின் பட்லர் அதிரடியாக ஆடி 37 பந்துகளில் 66 ஓட்டங்களை எடுத்து அணி ஓரளவுக்கு உறுதியான ஓட்டங்களை எடுப்பதற்கு பெரிதும் உதவினார். பட்லர் எடுத்த 66 ஓட்டங்களில் 8 பவுண்டரிகளும் 2 சிக்சர்களும் அடங்கும். அவருடன் இணைந்து ஆடிய தோக்க ஆட்டக்காரரான ஜே ராயும் 42 ஓட்டங்கள் எடுத்தது இங்கிலாந்து அணிக்கு பெரிய ஒரு சாதகமாக அமைந்தது. ஆனால் தற்பொழுது ஆடி வரும் இலங்கை அணியின் நிலை உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் கவலைக்கிடமாக உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். 4 ஓவர்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் அவர்கள் 4 விக்கெட்டுகளை இழந்து 21 ஓட்டங்களை மட்டுமே எடுத்திருக்கின்றார்கள். துவக்க ஆட்டக்காரர்கள் தினேஷ் சண்டிமல் 1 ஓட்டம், அவருடன் இணைந்து துவக்க ஆட்டக்காரராக வந்த திலகரத்ன தின்ஷன் 2 ஓட்டம். சண்டிமல் ஆட்டம் இழந்த பிறகு ஆட வந்தார் சிறிவர்தன, அவர் 7 ஓட்டங்களை மட்டுமே எடுத்து பெவிலியன் திரும்பினார். பின்னர் தில்ஷான் ஆட்டம் இழந்த பிறகு ஆட வந்தார் லாஹிர் திருமான்ன 3 ஓட்டங்கள் எடுத்தபொழுது ஆட்டம் இழந்தார். எனவே இலங்கை அணி இந்த போட்டியில் வென்றிருந்தால் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த உலகக்கோப்பை போட்டியில் தங்கி இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருந்திருக்கும். ஆனால் தற்பொழுதுள்ள சூழலில் இலங்கை அணி இந்த போட்டியில் வெற்றி பெறுமா என்பது முதல் கேள்வி. அப்படி வெற்றி பெற்றாலும் ஓட்ட அடிப்படையில், நெட் ரன் ரேட், நிகர ஓட்ட அடிப்படையில் அவர்கள் இங்கிலாந்தை மிஞ்சுவார்களா எனும் கேள்வி எழுந்துள்ளது. எனவே இருக்கக்கூடும் சாத்தியக்கூறுகளை வைத்து பார்க்கும் பொழுது நடப்பு சாம்பியனான இலங்கை நடைபெற்று வரும் இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை போட்டியில் தொடருவதற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பது போலவே தோன்கின்றது எனும் தகவலுடன் இன்று விடைபெற்றுக் கொள்கின்றோம். நாளை சந்திப்போம். வணக்கம்.